டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நாம் இன்று முதல் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் திரையை கீழே இழுத்துவிட்டு பழைய ஏற்பாட்டின் காட்சிகளை நிறைவிற்கு கொண்டு வருகிறார். மேசியாவின் வருகையை குறித்து முன்னறிவித்த அநேக தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே இவர் இறுதியிலே நிற்கிறார். நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று பார்த்தோம் என்றால், பின்னர் அங்கிருந்து தொடர்ந்து வேத பகுதியை ஒரு பார்வை பார்த்தோம் என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த 1000 ஆண்டுகளாக நாட்கள் செல்ல செல்ல மேசியாவின் வருகையை குறித்து தேவன் சொல்லுகிற வேகமும் அதிகரித்திருப்பதை அறிந்து கொள்ள முடியும். அதாவது காலம் நெருங்க நெருங்க அவர் அதிகமாக இயேசுவின் முதலாவது வருகையை குறித்து தமது தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன்னறிவித்துக் கொண்டே இருந்தார். அவர்களிலே இறுதியான சப்தமாகத்தான் மல்கியாவின் சப்தம் வந்தது. அவர் வானொலியிலே இவ்வாறு அறிவிக்கிறவர் போல காணப்படுகிறார். அடுத்து நீங்கள் கேட்க இருக்கிற சப்தம் இப்பொழுதிலிருந்து 400 ஆண்டுகள் கழித்து ஒலிக்க இருக்கிற யோவான் ஸ்நானகரின் சப்தமாகும் என்ற அறிவிப்பாய் அது இருக்கிறது. அதாவது அடுத்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு இன்னும் 400 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது என்பது போல அது நீண்ட கால காத்திருத்தலாகும். நாம் மல்கியாவை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் அவர் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நபராயிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் அற்புதமான நகைச்சுவையை உடையவர் என்றும் நாம் காண முடிகிறது. நகைச்சுவை உணர்வு இல்லாமல் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஒரு செய்தியாளராகவோ இருக்க முடியாது என்றே நான் நினைக்கிறேன். நீங்கள் வேதத்திலே நகைச்சுவையே சொல்லப்படவில்லை என்று கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அதை சரியாக வாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அடுத்ததாக இந்த மல்கியா ஒரு தூதுவனாக இருந்தார் என்பதையும் நாம் வேதத்திலே காண முடிகிறது. மல்கியா என்பதற்கு என்னுடைய தூதுவன் என்று அர்த்தமாகும். செப்துவ கிந்தா இந்த வார்த்தைக்கு தூதன் என்று அர்த்தம் அளிக்கிறது. தூதன் என்பவன் தூதுவனாக இருக்கிறவன். அது மனிதனாக இருக்கலாம் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாயிருக்கலாம். சபையின் சில மூதாதையர்கள் மல்கியாவை ஒரு ஆவிக்குரிய தூதனாக கருதினார்கள். அந்த தூதன் இந்த புத்தகத்தை எழுதியதாகவும் நம்புகிறார்கள். ஆனால் அதற்கு எந்த சான்றும் இல்லை. இதற்கு எதிராக பார்த்தோம் என்றால் வேதத்தை முழுவதும் நம்பாத சிலர் இந்த புத்தகம் யாரோ ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறார்கள். அவர்கள் வாதிடுவது என்னவென்றால் மல்கியா என்பதற்கு தூதுவன் என்பதே அர்த்தமாகும். அது ஒரு பொது பெயர்தானே ஒழிய குறிப்பிட்ட நபரை குறிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகம் யாரோ ஒருவரால் எழுதப்பட்டது என்று கூறுவோம் என்றால் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இது ஒன்றே அவ்வாறு இருக்கும். மல்கியா அந்த பொதுவான விதிக்கு விலக்கானவராக இருக்க விரும்புவார் என்று நான் கருதவில்லை. அவர் இறுதியாக தீர்க்க தரிசனத்தை எழுதியவராக இருக்கிறபடியினால் அவர் விதிவிலக்காக இருக்க மாட்டார். மல்கியா என்ற நபரே இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம். நாம் மல்கியாவை பற்றி அதிகம் அறியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் ஒரு தூதுவன், தேவனுடைய செய்தியை கொடுக்க வந்த தூதுவன். அவ்வாறு இருக்கும்பொழுது நாம் அவரை பற்றி அதிகம் அறிய வேண்டியதில்லை. கொரியர் தபால் ஒன்றை கொடுப்பதற்காக ஒருவர் உங்கள் வீட்டிற்கு அவசரமாக காலை 11 மணிக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தபாலை கொண்டு வந்த அவருடைய வரலாற்றை நீங்கள் அப்பொழுது கேட்பதில்லை. ஏன்? அவருடைய பெயரை கூட நீங்கள் கேட்கப் போவதில்லை. காரணம், அங்கே அவர் முக்கியமல்ல, அவர் உங்களுக்கு கொண்டு வந்த செய்தியே அந்த தபாலே முக்கியம். அதுபோன்றுதான் மல்கியா ஒரு தூதுவனே. இங்கே அவர் அல்ல, அவர் கொண்டு வந்த செய்தியின் சாராம்சமே முக்கியமானது. இதேபோன்ற ஒரு முறையை பரிசுத்த ஆவியானவர் மார்க்க சுவிசேஷத்திலே பயன்படுத்தி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை நாம் பார்க்க இயலாது. ஏனென்றால் 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமான கோணத்திலே நமக்கு தெரிவிக்கின்றன. மத்தேயு இயேசுவை ராஜாவாக சித்தரிக்கிறார். அவர் ராஜாவானால் அவர் தாவீதின் வம்சத்தில்தானே வர வேண்டும். அவ்வாறே மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பமாகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 1:1 பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று துவங்குகிறது. இங்கே தாவீதின் குமாரன் என்பது முக்கியம். ஏனென்றால் மத்தேயு அவரை ராஜாவாக நம் முன் படைக்கிறார். ஆனால் நீங்கள் மார்க்க சுவிசேஷத்திற்கு வரும்பொழுது இயேசு தேவனுடைய ஊழியக்காரராக நம் முன் கொண்டு வரப்படுகிறார். ஆகவே அவர் வம்ச வரலாறை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. ஊழியக்காரனை பற்றிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் வேலையை செய்து முடித்தாரா இல்லையா என்பதுதான். உங்களுக்கு ஒருவர் வேலைக்காரராக வரும்பொழுது நீங்களும் இந்த ஒரு காரியத்தையே அறிய விரும்புவீர்கள். இங்கே மார்க்க சொல்கிறார், தேவனுடைய ஊழியக்காரனாகிய அவர் தன்னுடைய வேலையை செய்து முடித்தார் என்று சொல்கிறார். அதுபோன்றே தூதுவன் அல்ல, செய்தியே முக்கியம் என்பதை மல்கியா தீர்க்க தரிசனத்திலே நாம் பார்க்கிறோம். மல்கியா இந்த புத்தகத்தை எழுதிய காலத்தை குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. பொதுவாக இது கிறிஸ்துவுக்கு முன் 397 ஆண்டிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். சிலர் ஒத்துக்கொள்கிறார்கள். வேறு சிலர் மல்கியா கிறிஸ்துவுக்கு முன் 5 நூற்றாண்டின் பின்பகுதியிலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டும் என்றும் கருதுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 397 என்று சொல்லுகிற காலத்திற்கும் முன்னர் உள்ள காலத்தை குறிக்கிறது. இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், செருபாபேலும் யோசுவாவும் இருந்த காலத்தில் ஆகாயும் சகரியாயும் தீர்க்கதரிசிகளாக இருந்தது போல மல்கியா நெகேமியாவின் காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தார். நெகேமியா இவ்வாறு பழைய ஏற்பாட்டின் வரலாற்று புத்தகங்களை நிறைவு செய்து வைத்தாரோ அதேபோன்றே மல்கியா தீர்க்க தரிசன புத்தகங்களை நிறைவு செய்து வைத்தார். இந்த மல்கியா நெகேமியா ஆளுநராக இருந்து கொண்டிருந்த பொழுது அல்லது அவர் ஆட்சியை விட்டு சென்றவுடன் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல மல்கியா ஒரு தூதுவன். இங்கே அவருடைய செய்தியே முக்கியமானதாயிருக்கிறது. மல்கியாவே 3 இடத்தில் தூதன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே மற்ற தூதர்களை குறித்து அவர் முக்கியமான குறிப்புகளை கொடுக்கிறதை பார்க்கலாம். முதலாவதாக மல்கியா 2:7 பார்ப்பீர்கள் என்றால், அங்கே லேவியை ஆசாரியரை தேவனுடைய தூதனாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை பாருங்கள், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்கிறார். இங்கே ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு பிரசங்கியாரும் தேவனுடைய தூதன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கு செய்தி அறிவிக்கப்படுவதை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 பாருங்கள், எபேச சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லப்படுவதிலே தூதன் என்பது சபையின் தூதனை அர்த்தப்படுத்துகிறது. அது தேவ தூதன் அல்ல, சாதாரண மனித தூதுவனே, அதாவது சபையின் போதகர் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார். 2வதாக யோவான் ஸ்நானகனின் வருகையை அவர் என் தூதன் என்று அறிவிக்கிறார். மல்கியா 3:1 பாருங்கள், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்கிறார். யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டின் மல்கியாவாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு மல்கியா எங்கே பணியை விட்டு சென்றாரோ அங்கே இருந்து யோவான் ஸ்நானகன் துவங்குகிறார். 3வது குறிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவரை குறித்து உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:1 இதை பார்க்கிறோம். கவனியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது என்று நாம் உறுதிபட சொல்லலாம். வேதத்தில் உள்ள புத்தகங்களிலே மல்கியா புத்தகம் நம்முடைய மனதை எளிதாக கவரக்கூடிய ஒன்றாகும். ஏனென்றால் மல்கியா நகைச்சுவை உணர்வோடு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ஜனங்களை கையாளுவதற்கு இன்னொரு முறையை பின்பற்றினார். அவர் கேள்வி பதில் முறையை பின்பற்றினார். முதலாவது, தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த செய்தியை அல்லது கேள்வியை மேற்கோடிட்டு அவர் காட்டுவார். பின்னர் இஸ்ரவேலரின் பதிலை கொடுப்பார். அது பொதுவாக எல்லா வேளைகளிலேயும் கர்வம் மிக்கதாக குதர்த்தமான சுடு சொல்லாகவே இருந்தது. மேலும் அந்த பதில் அகங்காரமானதாக அகம்பாவம் மிக்கதாக அவமரியாதை பண்ணுகிறதாய் இருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுத்த பதில் அவ்வாறுதான் இருந்தது. இருந்த போதிலும் மல்கியா தேவனிடத்திலிருந்து சில நல்ல பதிலை பெற்றிருக்கிறவராய் இருந்தார். அவை தேவனுடைய பதிலாக இருந்தபடியினாலே தேவனே நகைச்சுவை உணர்வு உடையவராக இருந்தார் என்று சொல்லலாம். நீங்கள் இந்த சிறந்த சிறிய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் இப்பொழுது மல்கியா 3:1 படிக்கப் போகிறோம். நெகேமியா எந்த பிரச்சனையை எதிர்கொண்டாரோ அதே பிரச்சனையையே மல்கியாவும் சந்தித்தார். ஆகவே மல்கியாவும் அந்நாட்களிலேயே தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார் என்று இது வெளிப்படுத்துகிறது. 1வது பிரச்சனை ஆசாரியத்துவம் தீட்டுப்பட்ட காரியம். 2வது அந்நியரோடு திருமண சம்பந்தம் வைத்துக் கொண்டது. இஸ்ரவேல் இனத்து தனது மனைவியரை அவர்கள் விவாகரத்து செய்தது போன்றவை. தேவன் இந்த காரியத்திற்காக அவர்கள் மீது கடுமையாக செயல்பட்டார். நாம் விவாகரத்து சம்பந்தமாக இந்த மல்கியா புஸ்தகத்திலே அதிகமாகவே பார்க்கிறோம். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் தசமபாகம் கொடுப்பதையும் காணிக்கை கொடுப்பதையும் விட்டுவிட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு தேவனுக்கு கொடுப்பதிலே அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்த மக்களை குறித்து தேவன் சொல்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்காது என்று நான் நினைக்கிறேன். மல்கியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல மல்கியா என்பதற்கு என்னுடைய தூதன் என்ற அர்த்தமாகும். அவர் ஒரு தபால் துறை ஊழியர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து இறுதி கடிதத்தை கொண்டு வந்தவர். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் என்கிறார். பாரம் என்பது நியாய தீர்ப்பு, தேவனிடத்திலிருந்து வருகின்றதான நியாய தீர்ப்பு. தேவன் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற கடுமையான பயங்கரமான கடிந்து கொள்ளுதலாக அது இருக்கப் போகிறது. இங்கே இஸ்ரவேலுக்கு மல்கியா தரும் செய்தியில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அவர் இந்த செய்தியை இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரத்தாருக்கும் தான் கொடுக்கிறார். அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே அழிந்து போன கோத்திரம் என்று எதுவுமே இல்லை. 12 கோத்திரத்தாரும் இன்றும் இருக்கிறார்கள். சில கோத்திரத்தாரில் சிலர் குறைவாக காணப்படுவது போன்று இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அந்த கோத்திரமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. இங்கே அந்த 12 கோத்திரத்தாருக்குமே செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த 12 கோத்திரத்தாரிலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் மீதியான கொஞ்ச ஜனங்களே தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு மட்டுமல்ல, திரும்பி வராத அந்த ஜனங்களுக்கும் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தனது செய்தியை கொடுத்தார் என்று நினைக்கிறேன். தேவன் இஸ்ரவேலர் எல்லாருக்குமே இந்த செய்தியை கொடுக்கிறார். நெகேமியாவின் புத்தகத்தை பார்க்கும்பொழுது செய்தி இங்கும் அங்குமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். அதாவது அந்த இஸ்ரவேலுக்கும் அவர்கள் அடிமைகளாக சிறைப்படுத்தப்பட்ட இடத்திற்கும் இடையிலே தூதுவர்கள், பிரயாணம் செய்கிறவர்கள், போகிறவர்களும் வருகிறவர்களுமாக இருந்தார்கள். ஆகவே செய்தி இங்கே இருந்து அங்கேயும், அங்கே இருந்து இங்கேயுமாக கடந்து போக வாய்ப்பு இருந்தது. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் செய்தி சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் சிந்தித்தவற்றை மீண்டுமாக நினைவிற்கு கொண்டு வருவோமா? இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் தேவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் அழகாக விளக்கமாக எடுத்துச் சொல்கிறது. தேவனை குறித்த இந்த 3 காரியங்களும் அன்று வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்நாட்களிலே நினைப்பூட்டப்பட வேண்டியது அவசியமானதாயிருந்தது. ஏன் தெரியுமா? மேசியாவின் வருகையை குறித்த எதிர்பார்ப்பு அப்பொழுது பரவி இருந்த சந்தேகத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே தேவன் அப்பொழுது இவற்றை நினைவுபடுத்துகிறார். அருமையாளர்களே, நாம் கூட தேவ பக்தியான வாழ்க்கையிலிருந்து, நமது விசுவாசத்திலிருந்து குன்றி போய்க் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று பார்க்கிறோம். அவர் நினைப்பூட்டுகிறவர். ஆம், அவர் உங்களுக்கு சத்தியத்தை நினைப்பூட்டும் பொழுது அதை கேட்டு கீழ்ப்படியுங்கள். அப்படி நம்மை நோக்கி வரும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அதை சாதாரணமாக நாம் எண்ணவே கூடாது. தேவன் நமக்கு அநேக நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பல வகைகளிலே நம்மோடு கூட அவர் பேசுகிறார். பலர் மூலமாய் நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார். அவற்றிலே நமக்கு அதிகமான காரியங்கள் அவ்வப்பொழுது மறந்து போய்விடுகிறது போல காணப்படுகிறது இல்லையா? அப்பொழுது தேவன் புதிய காரியங்களை போதிக்காமல் ஏற்கனவே நாம் கேட்டிருக்கும் காரியங்களைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை அதே காரியத்தை குறித்து நாம் பல மாதங்களுக்கு முன்பதாக அல்லது வருடங்களுக்கு முன்பதாக கூட ஒரு தெளிவான தீர்மானம் செய்திருக்கலாம். ஆனால் காலங்கள் கடந்து சென்றபொழுது நாம் அதை மறந்து பின்வாங்கி போயிருக்கும் பொழுது மீண்டுமாய் அதை நினைப்பூட்டி நாம் அதை புரிந்து கொண்டு நம்மை அவரை நோக்கி திருப்பும்படியாய் அவர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபையின் ஆவியானவர் நினைப்பூட்டும் ஒருவராய் காணப்படுகிறார். இது எவ்வளவு சிறந்த ஒரு பரிசு இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மறந்து போகும்பொழுது ஒருவர் சரியான நேரத்தில் அதை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் அது உங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சியானதா இருக்கிறது இல்லையா? அவர்கள் அப்படி நினைப்பூட்டாமல் இருந்திருந்தால் முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரும் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்திலே நமக்கு நினைப்பூட்ட வேண்டுமோ அவ்வாறு அவர் நினைப்பூட்டுகிறார். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்மை குறித்து அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். எனவேதான் நாம் பின்வாங்கி போகும்பொழுதும் திரும்ப திரும்ப நம்மை தேடி வந்து நம்மோடு உறவாடி மீண்டும் நம்மை அவரோடு உள்ள உறவிலே சரி செய்து கொள்ள அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் பல வகைகளிலே உங்களோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். பல இடங்களிலே ஒரே செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக பேச விரும்புகிறார் என்றுதான் பொருள். இதை குறித்து பலர் நீங்கள் எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். நான் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேனோ, என்ன கேள்விக்குறியோடு இருந்தேனோ, அதை குறித்தே ஆவியானவர் உங்கள் நிகழ்ச்சி மூலமாய் பேசினார் என்று எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே திட்டமும் தீர்மானமுமாக இந்த காரியத்திலே நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புவதனாலே அவ்வாறு திரும்ப திரும்ப உங்களோடு இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். நாம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து முடிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் கதைகள் நிகழ்ச்சிகள் முடிவுறாதது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறது. இன்னும் அது தொடர்கிறதாகவே இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களின் நிமித்தமாக வாக்கு தத்தங்களை இன்னமும் நிறைவேற்ற வேண்டியது உள்ளது. ஆம், மல்கியாவிற்கு பின்னர் 400 ஆண்டு கால அமைதியின் காலம் வந்தது. அந்த காலகட்டத்திலே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து மேசியாவின் கீதம் பாடப்பட்டது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்திலே வந்தார். பழைய ஏற்பாடு நிறைவுறாமல் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டுடன் அது தொடர்கிறது. அதேபோல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகமும் முடிவுறாதது. இயேசு விட்ட பணியை சீடர்கள் தொடர்ந்தார்கள். சீடர்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து நாம் அவர்களுடைய பணியை தொடர்கிறோம். இந்த பணி நம்மோடு கூடவும் முடிவடைந்துவிடப் போவதில்லை. அது நமக்கு பின் வருகிறவர்களால் தொடர்ந்து செய்யப்படப் போகிறது. நாம் இந்த நாட்களிலே நடமாடும் நிருபங்களாயிருக்கிறோம். வேதத்தின் தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோம். நம்மிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடிகிறதா? நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்மை அனுதினமும் பார்க்கிறவர்கள் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் தாழ்மையையும் இயேசுவின் பரிசுத்தத்தையும் இயேசுவின் வல்லமையையும் காணக்கூடியதாயிருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மிலே மற்றவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பார்த்து கற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இருக்குமென்றால் நாம் நடமாடும் நிருபங்களாக அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பொருள். தேவன் மல்கியா என்ற தூதன் அல்லது தூதுவன் மூலமாக தம்முடைய செய்தியை அனுப்பியது போல நமக்கு நேராகவும் அவர் செய்தியை அனுப்புகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம் மூலமாகவும் இன்று வாழ்கிற மக்களுக்கு அவர் செய்தியை அனுப்ப விரும்புகிறார். அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் பேசுகிற ஆண்டவர். எபிரேயர் 4:7 என்ன சொல்கிறது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்று சொல்கிறது. ஆம், தேவன் இன்றும் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பல்வேறு வகைகளிலே நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? நம்மை நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாய் இருந்தாலும் நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் உள்ளவராய், ஒரு திட்டம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய தூதுவனாக யாரும் எதுவும் இருக்கலாம். அது ஒரு வானொலியாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு நேரடி செய்தியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வாசிக்கும் ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஒரு முதிர்ந்த விசுவாசி உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது இயற்கையின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாக இன்னும் எத்தனையோ விதங்களிலே அவர் உங்களுக்கு செய்தியை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பும் செய்தியை நீங்கள் கவனித்து கேட்கிறீர்களா? அதை குறித்து வைக்கிறீர்களா? அவர் சொல்லும் காரியங்களுக்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படுகிறீர்களா? இது முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தாவது பலர் மூலமாக பல வடிவங்களிலே பல திசைகளிலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுங்கள். செயல்பட வேண்டியதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுக்கு கர்த்தர் தமது பலனை தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தொடர்ந்து இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு செய்தியை கேட்க ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, பழைய ஏற்பாட்டின் இறுதி புத்தகமாகிய மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உமை நீர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடினாலே உம்முடைய வேத வசனங்களை இப்படி முறையாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை எங்கள் ஜீவ காலத்திலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஐயா. அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எத்தனையோ ஆண்டுகளாக மாதங்களாக இந்த உம்முடைய வசனங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மேலே தாகம் உள்ளவர்களாய் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா, கர்த்தர் என்னை வழி நடத்த மாட்டாரா என்று சொல்லி வாஞ்சியோடு நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் அனுதினமும் இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். நாங்கள் எந்தெந்த இடங்களிலே வாழ்க்கையில எப்படி வளர வேண்டுமோ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை நடமாடும் நிருபங்களாய் நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தம்பியோ தங்கையோ பெரியவர்களோ ஆண்டவரே, எந்த நிலைமையிலே இருந்தாலும் வாழும் ஸ்தலங்களிலே வேலை செய்யும் இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் திகழ நீரே உம்முடைய பரிசுத்தாவியானவரின் பலனை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக மாமிசம் பிசாசிற்கு எதிர்த்து நின்று வெற்றி சிறக்கிறவர்களாக விசுவாச வீரர்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமக்காக வல்லமை உள்ள சாட்சிகளாக உண்மையுள்ள சாட்சிகளாக அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இந்த புத்தகத்தை படிப்பதனாலே ஒரு வளர்ச்சியும் ஒரு முதிர்ச்சியும் மாற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.